சாரா என்ற ஒரு அம்மா, அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க. அந்த மூணு பிள்ளைகளில் ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப எப்பப்பார் சீக், கிரானிக்லி ஹில். புருஷன் எப்போவோ இறந்துட்டாரு. இந்த அம்மா தான் அந்த பிள்ளைகளை பார்த்து வளர்த்து சம்பாதிக்கிறதெல்லாம். ஒரு நாளைக்கு 12 hours வேலை செய்யும். வேலை செய்து செலவுகளை சந்திக்கவே முடியல. மெடிக்கல் பில்ஸு அதிகமாக போகுது. அதை வேலை செய்கிற அந்த இடத்துல அந்த ஆஃபீஸ் பாஸு வேற கொஞ்சம் கூட கருணையாக காட்டுறதில்ல. ரொம்ப கொடுமையான ஆள். நைட் அண்ட் டே அந்த அம்மாவை வேலை செய்ய வைக்கிறது. ஒரு நாளைக்கு 4 hours தூங்கினா அது பெரிய விஷயம். ஒரு ராத்திரிக்கு ஜபம் பண்ணால் ஜபம் வரும், காற்றுல பேசுகிற மாதிரி இருக்குது, ஆண்டவருடைய எந்த பதிலும் வர மாதிரி தெரியல. இப்படி ஒரு வாழ்க்கை, கொடுமையான வாழ்க்கையை வாழும்போது ஒரு நாள் சண்டே சர்ச்சுக்கு வந்துச்சு அந்த அம்மா. வந்து கிறிஸ்துவுடைய செஷன், த செஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னுவோம். அவர் கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறத பற்றி கேட்டுச்சு. இது வரைக்கும் கிறிஸ்து வந்து தனக்காக என்ன செய்தார் சிலுவையில், அவர் எப்படி உயிர் தெளிந்தார், எப்படி பரலோகத்துக்கேறினாரெல்லாம் இது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருந்த இந்த அம்மா, ஓரளவுக்கு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தாலும் இந்த செஷன் ஆஃப் கிரைஸ்ட் கேட்கறது இது வித்தியாசமாக இருந்துச்சு. இது வரைக்கும் அதை தெரிஞ்சிருந்தாலும் இப்போ கேட்டதில் ஏதோ ஒரு மாற்றம் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டுருச்சு. இது ஒரு திடீர்னு ஒரு இடி மின்னல் வந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு சூரியன் உதிக்கிற மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக மனசில் உதிச்சு அதுக்கு பிரகாசமாக எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அந்த அம்மாவுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக மாறிப்போச்சு. தான் என்ன உணர்ந்துச்சுன்னா இத்தனை வருஷங்கள் வந்து கிறிஸ்துவ தன்னுடைய இரட்சகரை வெறும் பாதி தான் நான் அறிஞ்சிருக்கிறேன், அவருடைய மகிமையை. அவர் எனக்காக வாழ்ந்து மரித்து பரத்துக்கு போனார். ஆனால் நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கையில் அவர் ரொம்ப தூரமாக இருக்கிறார். எவ்வளோ குழப்பங்கள், எவ்வளோ போராட்டங்கள், அதை பற்றி அதுக்கு அவருக்கு அதுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவுடைய இந்த அமர்த்துதல், பரலோகத்தில் அமர்த்துதல் என்ற பாடம் வந்து கிறிஸ்து தன்னுடைய எல்லா பாடுகள்லையும் மிகுந்த பரிதபிப்போடு தன்னோடு இருக்கிறார் என்பதை அது படிச்சுக்கிச்சு. தன்னோடு அந்யோன்யமாக பரிதபிப்போடு இருக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த பாடுகளையெல்லாம் அவர்தான் இறையாண்மை தேவனாக நடத்தி வருகிறார், கட்டளைட்டு வருகிறார் என்பதையும் படித்துக்கிச்சு. அவர் எங்கேயோ தூரமாக இருக்கிற சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ராஜா, அகிலத்தை ஆளுகிற ராஜா மாத்திரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நடத்துகிற ராஜா, தனிப்பட்ட ராஜா. சின்ன சின்ன விஷயங்களையும் அவருடைய ஆளுமை இல்லாமல் என் வாழ்க்கையில் வர்றதில்லை. அவர் எனக்காக மரித்து பரலோகத்துக்கு போய் என்னை பற்றி ஒன்றும் யோசிக்காமல் உட்காந்துருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அம்மா இப்போ என்ன படிச்சுச்சுன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கண்ணீர்லையும் வேதனையிலையும் பாடுகளையும் மிகுந்த பரிதபிப்போடு இருக்கிற தனிப்பட்ட பிரதான ஆசாரியர்னு படிச்சுக்கிச்சு. தான் தன்னுடைய அவர் வெறும் பைபிளை எழுதி கொடுத்துட்டு நீ படிச்சுக்கம்மா சர்ச்சுக்கு போமான்னு சொல்கிற ஒரு ஆசாரியன் மாத்திரம் இல்லாமல், அந்த சர்ச்சில் சொல்லி கொடுத்த பைபிளை படித்ததை வந்து தன்னுடைய இருதயத்தில் வந்து பிரகாசிப்பிக்கிற, தன்னுடைய மனதை பிரகாசிப்பிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அவரை படித்து கொண்டது. ஆகவே கிறிஸ்துவுடைய ஆசாரிய பணி, ராஜா ஆளுகிற ராஜாவாக அவருடைய தீர்க்கதரிசியாக அவருடைய மகிமை தன்னுடைய மனசு பார்த்ததுனால அந்த அம்மா மனசே மாறிப்போச்சு. இந்த வாரம் அந்த அன்னைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஒரு லாட்டரி அடிச்சிடல. ஒரு அற்புதமா அவங்க புள்ள சரியாயிரல. பிரச்சனைகள் இருக்கத்தான் செஞ்சிச்சு. ஆனா அந்த பெண்ணினுடைய பார்வை மாறிப்போச்சு. இப்போ பார் கீழே பார்த்துக்கிட்டு தன்னுடைய பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு சோர்ந்திருந்த அம்மா இப்போ மேலே தன் தலையை கழுத்தை தூக்கி மேலே பார்க்க, கண்களை ஏறெடுத்து மேலே பார்க்க அவை கற்றுக்கொண்டாள். மேலே பார்த்து தன் முடிசூட்டப்பட்ட தன்னுடைய ராஜாவாக, தன்னுடைய ஆசாரியனாக, தன்னுடைய தீர்க்கதரிசியை பார்த்து வாழ கற்றுக்கொண்டாள். அவ ரொம்ப களைப்பாக ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது தன்னுடைய ஆசாரியன் தனக்கு அந்த குழப்பத்தில் பலவீனத்துக்கு மத்தியில் திடீர்னு அந்த பிரச்சனைகள்லாம் நீக்கிறவராக இல்லை, அந்த பிரச்சனையில மத்தியில தனக்கு உள்ளான பலத்தை கொடுக்கிற ஒரு ஆசாரியனாக பார்த்தார். தான் பொருளாதார பிரச்சனை, மெடிக்கல் பில்ஸ், ஐயோ இந்த பில்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எப்படி இந்த செலவெல்லாம் சந்திப்பேன் போது, எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகையில வைத்திருக்கிற, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ராஜா இதையெல்லாம் நியமித்திருக்கிறார் என்பதை பார்க்க அவ கத்துக்கிட்டான். அவ பாஸ் ரொம்ப ரூடா இருக்கும் போது அந்த பாஸுக்கெல்லாம் பாஸ் இவர் தான்றத பார்க்க கத்துக்கிட்டான். ரொம்ப தனக்கு சுத்தி ஒரு குழப்பமோ இருளோ என்ன செய்யறதுன்னு தெரியாது இருக்கும் போது பைபிளை திறந்து பார்த்து ஜபத்தோடு படிக்கும் போது அது படிச்சு முடிச்சவனும் மனசுலலாம் வெளிச்சமோ சந்தோஷமோ இருக்க கத்துக்கிட்டான். ஒரு ஈவினிங் அவளுக்கு ரொம்ப சோர்ந்து போய் மெலிந்த கண்ணீர், தன் பிள்ளைக்கு பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரே அழுவுறா. ஒரு அற்புதம் வேணும்னு அவள் கேட்கல, ஆனால் அந்த அற்புதம் அந்த அந்த தன்னுடைய கண்ணீர், பாரம், கஷ்டம், போராட்டம் எல்லாத்தையும் ஒரு நண்பன் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி கிறிஸ்து கிட்ட ஷேர் பண்ணான். அவருடைய அதிகாரத்தை அங்கீகரித்து நம்ப ஆரம்பித்தா உடனடியாக அவருக்கு ஒன்றும் பெரிய பதில் கிடைக்கல. ஆனா எல்லா புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம் மனசுல தங்கி இருந்துச்சு. தான் தனியா இல்லைன்ற ஒரு உறுதி அவளுக்கு இருந்துச்சு. அவள் வாழ்க்கையில மாற்றம் வந்து சூழ்நிலையில ஏற்படல, அவளுடைய இருதயத்துல தான் மாற்றம் ஏற்பட்டுச்சு. சூழ்நிலைகள் அப்படித்தான் இருந்துச்சு, கஷ்டங்கள் அப்படித்தான் இருந்துச்சு. இனிமே ஒரு புது நம்பிக்கையோடு வாழ்க்கையும் புது நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை சந்திக்க ஆரம்பிச்சா. ஒரு குருட்டு நம்பிக்கை இல்லை, ஆனா முடிசூட்டப்பட்ட அமர்த்தப்பட்ட ராஜா மேல தான் வச்சிருந்த நம்பிக்கையினால. தனக்கு இருந்த பிரச்சனைகள் அப்படித்தான் இருந்துச்சு, ஆனா அந்த பிரச்சனைகளை கிறிஸ்துவோடு சந்திக்க அவை கற்றுக்கொண்டா. கிறிஸ்துவுடைய செஷன், அவருடைய அமர்த்துதல் வந்து, அவருடைய வீற்றிருத்தல் வந்து ஒரு தியாலஜிக்கல் கான்செப்டா அவ படிக்கல. அவ என்ன புரிஞ்சுக்கிட்டானா, தான் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு அஸ்திவாரமே அதுதான் புரிஞ்சுக்கிட்டான். அவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புயல்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரே நங்குரம் இதுதான் அவ புரிஞ்சுக்கிட்டான். அவளுக்கு இருந்த பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா, தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு போனோன்ற ஒரு இது இல்லை. அது இல்லை அவ கேட்கறது, அது இல்லை அவ பார்த்தது. பிரச்சனைகள்லாம் போயிடணும், எனக்கு எல்லாம் நல்லா இருக்கணும்னு இல்லை. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு புது பலனை, தெய்வீகமான பலனை அவ கண்டுபிடிச்சா. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம், தீவிரமான கஷ்டமான பிரச்சனைகளுக்கு மத்தியில தன்னுடைய மகிமையான ஒப்பில்லாத இரட்சகருடைய அழகையும் மகிமையும் பார்க்க கத்துக்கிட்டான். இந்த பிரச்சனைகள் இல்லைன்னா அது வந்திருக்க முடியாதே, அவரை நான் அறிந்திருக்க முடியாதே. இந்த கஷ்டமான பிரச்சனைகள், தற்காலிகமான உபத்திரவங்கள் எல்லாமே தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட தன்னுடைய இரட்சகருடைய போதுமான தன்மையையும் மகிமையையும் அறிவதற்காக தெய்வீகமா நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் என்பதை பார்த்த கத்துக்கிட்டான். பாருங்களேன், அவள் மனது கிறிஸ்துவை தன்னுடைய ஆசாரியன், ராஜா, தன்னுடைய தீர்க்கதரிசியாக அவருடைய மகிமையை பார்த்ததுனால தான் அவள் வாழ்க்கையை வித்தியாசமா பார்க்க, வாழ தைரியத்தோடு சந்திக்க அவ வாழ்க்கையை கத்துக்கிட்டான். அதுதான் மிகப்பெரிய அற்புதமாக தன் வாழ்க்கையில அவ பார்க்கிறான். நம்ம இன்னைக்கு வந்து இயேசுவை நோக்கி பார்ப்பது என்ற பாடத்தை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். பல வாரங்களாக படைப்புக்கு முன்பதாக இயேசுவை பார்த்தோம், பல ஏற்பாடுல இயேசுவை பார்த்தோம், அவருடைய பிறப்புல பார்த்தோம், வாழ்க்கையில பார்த்தோம், அவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்துல பார்த்தோம், அவருடைய உயிர்த்தெழுதல பார்த்தோம், அவருடைய பரமேறுதல பார்த்தோம். போன வாரம் போன வாட்டி நம்ம படிக்கும் போது சொன்ன மீட்பின் கதை அவருடைய உயிர்த்தெழுதலோடு முடிஞ்சிடறது இல்லை. மீட்பின் பயன்பாடு, ரிடம்ஷன் அப்ளைடு, அவர் உயிர்த்தெழுதல் அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள், இயேசு கிறிஸ்து பரமேறுது, அதுக்கப்புறம் அவர் அங்க அமர்த்தப்படுறது, பரிசுத்தாவிய நமக்கு அனுப்புறது, நமக்காக பரிந்து பேசுறதுன்ற நாலு காரியங்கள் ரொம்ப பொதுவா படிக்கிற சொல்லி கொடுக்கிற காரியங்களே இல்லை. இதுதான் ரொம்ப ஆச்சரியம், அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுடைய ரட்சிப்பின் பணி அவர் ரெண்டு நிலையிலிருந்து செய்தார். ஒன்னு தாழ்ச்சி கோலத்திலிருந்து, இன்னொன்னு மகிமைப்படுத்துதல் இருந்து. அவருடைய தாழ்ச்சி கோலம் வந்து அஞ்சு ஸ்டெப்ஸ். ஒன்னு, அவர் தெய்வமா இருந்தும் மனித இயற்கை எடுத்து பிறந்தது. ரெண்டாவது, அவர் தாழ்மையான நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்தது. அவருடைய பாடுகள், அவருடைய சபிக்கப்பட்ட மரணம், அவருடைய அடக்கம், இதுதான் அவருடைய தாழ்ச்சியின் படிகள். அப்படிதான் தாழ்ந்து மனுஷனானார், மனுஷனாகி தாழ்ச்சி கோலத்துல வாழ்ந்து பாடுபட்டு சிலுவையில் அடிபட்டு இதுவரைக்கும் இதுக்கும் மேலே கீழே போக முடியுமா? இதுக்கும் கீழே போனார். செத்து பெணமாகி கல்றகுள்ளியும் போயிட்டார். இதை விட தாழ்மை என்ன இருக்க முடியும்? பெணமானார் தெய்வம், அதுதான் அவருடைய தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சி முடிந்து அவருடைய மகிமைப்படுத்துதல்னு வருது, இஸ் எக்ஸால்டேஷன். அதில் வந்து அவருடைய மகிமைப்படுத்துதலில் முதல் படி அவருடைய உயிர்த்தெழுதல். அப்படி செத்தமாகிற உயிரோடு எழுந்து அவர் ரெண்டாவது படி வந்து அவருடைய பரமேறுதல். இன்னைக்கு அவருடைய மூணாவது மகிமைப்படுத்துதல் படியை படிக்க போகிறோம். இதுக்கு பேர் செஷன் ஆஃப் கிரைஸ்ட், செஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் அமர்த்துதல் அப்படின்னு படிக்கலாம், இல்லை கிறிஸ்துவின் வீற்றிருத்தல். வீற்றிருத்தல் அப்படின்னா என்ன? செஷன்ன்றதும் பழைய வார்த்தை தான் இங்கிலீஷில். ஒரு லிட்ரல் மீனிங் என்னன்னா உட்கார்றது. உட்கார்றது அப்படின்னா அது வெறும் உட்கார்றதை பற்றி குறிக்கல. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார் சிங்காசனத்தில்ன்றது மாத்திரம் குறிக்கல. ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டர், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்னா என்ன சொல்கிறோம்? அவர் சும்மா சேரில் போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரா பார்லிமெண்ட்டில்? இல்லை, அந்த ஸ்டேட்டில் உக்காந்து அவருடைய ஆட்சி தான் நடக்குது, அவருடைய ஆளுமை தான் நடக்குது. அதான் அர்த்தம் செஷன் அப்படின்னா. அவருடைய ஆளுமை, அவருடைய அதிகாரம், அவருடைய அவங்களுடைய ரிஜியம் தான் நடக்குது. உதாரணத்துக்கு நீங்கள்லாம் கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, ஆனால் ஒருவேளை நீங்கள் போயிட்டீங்கன்னா, நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, லாயராக இருந்தால் போகலாம், கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கிளர்க் எந்திரிப்பார். எந்திரிச்சு அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், எல்லோரும் எழுந்திருங்கள், நீதிபதி அவர்கள் வருகிறார் அப்படின்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்போ ஜட்ஜு கோட்டை போட்டு அப்படியே வந்து அவர் பெஞ்ச் மேலே ஏறி உக்காந்து அவர் உட்காருவார். உட்கார்ந்த உடனே அப்போ அந்த கிளர்க் திருப்பி அனௌன்ஸ் பண்ணுவார், என்ன இங்கிலீஷில் பண்ணுவாங்க, இப்போ உட்காந்து ஜட்ஜு உட்கார்ந்த பிறகு The court is now in session. அப்படின்வாங்க. கோர்ட்டு இப்போ செஷனில் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த ஜட்ஜு வந்து இப்போ அதிகார, நியாயமான அதிகார சீட்டில் உட்காந்துட்டார். கோர்ட் இப்போ செஷனில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இப்போ அவருடைய அதிகாரத்துக்கு கீழே அவருடைய கட்டுப்பாடுக்குள்ளே இருக்குது. இத்தனை இவ்வளோ நேரம் என்ன அநியாயம் நடந்துச்சோ, என்ன பொய் சொன்னீங்களோ, என்ன கடாமையான்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் இவர் உட்காந்துட்ட உடனே இனிமேல் எல்லாம் அவர் கண்ட்ரோல் தான். ஆர்டர் ஆர்டர் சுத்திலே போடுவார், ஆர்டர் ஆர்டர்னு எல்லாம் அவர் கண்ட்ரோல் தான். அவர் யாரை பேச சொல்றாரோ பேசணும், அவர் யாரை சும்மா இருக்கணும், அவருடைய செஷன் இது. அதாங்க செஷன்னா கிரைஸ்ட் செஷன். உங்களுக்கு ஒருவேளை அந்த ஐடியா இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அவருடைய அதிகாரம், அவருடைய ஆளுமை கீழே இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்து பரமேறின உடனே வேதம் நமக்கு பிதாவானவர் கிறிஸ்துவை தன்னுடைய வலது பார்சத்தில் உட்கார வைத்தார். கிறிஸ்துவை உயர்த்தி அப்படின்னா அது வெறும் உட்காறுதல் மாத்திரம் இல்லை, அது என்னான்னு நம்ம படிக்க போகிறோம். மூணு காரியங்கள், மூணு தலைப்பில் பார்க்கலாம். கிறிஸ்துவுடைய வீற்று எழுத்தல் இல்லை, அமர்த்துதலுடைய உண்மை, வீற்றிருத்தல் உடைய உண்மை, அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில், அதை எப்படி, வாட் இஸ் த இம்ப்ளிகேஷன், நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை பயன்படுத்துறது. முதலாவது அதனுடைய உண்மை. எப்படிங்க நமக்கு தெரியும் கிறிஸ்து போய் பரத்துக்கு போய் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்காந்துருக்கிறாருன்னு? அவர் உயிர்த்தெழுந்தார் நமக்கு தெரியும், ஏன்னா அப்போஸ்தலருங்க கண்ணால் பார்த்தாங்க. அவர் பரமேறி போனாரு நமக்கு தெரியும், அவங்க கண்ணால் பார்த்தாங்க மேகம் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும். ஆனால் அவர் பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பாசத்தில் உட்காந்தாருன்னு யார் பார்த்தாங்க? யாராவது பார்த்தவங்க இருக்கிறாங்களா? யாரும் பார்க்கல. எப்படி நம்ம நம்புகிறோம், அதனோட உண்மை எப்படி அப்படின்னா, ரெண்டு காரியம். ஒன்று வேதத்தினுடைய சாட்சி. வேதம் சொல்லுது, வேதத்தினுடைய முழு வேதம் சொல்லுது இதனுடைய சாட்சி. ரெண்டாவது அவர் மெய்யாகவே போய் அமர்த்தப்பட்டார் என்பதற்கு அனுபவபூர்வமாக பரிசுத்தாவியை உலகத்தில் அனுப்பி தன் விசுவாசிகளுக்குள்ள அனுப்பினார். அப்போ பேதுரு எந்திரிச்சு அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தப்பட்டார் என்பதற்கு ஆதாரமாகத்தான் பரிசுத்தாவியை ஊத்தி இருக்கிறார். அதைத்தான் நீங்க பார்க்கிறீங்க இல்லைங்களா? இதனால நமக்கு தெரியுது அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். The session of Christ. அது வேதத்தினுடைய சாட்சி. நம்ம பார்ப்போம் வேதம் எங்கெங்க சொல்லுது அப்படின்னா, பழைய ஏற்பாடு சொல்லுது, புதிய ஏற்பாடு சொல்லுது. ஒரு நம்ம வேகமாக பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து தன்னுடைய மீட்பின் பணியை முடித்த பிறகு பிதா அவருக்கு இந்த மகிமையை கொடுப்பேன்னு வாக்களிக்கிறார். சங்கீதம் 110 ஒன்னாவது வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. 110:1 சாம், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். என்னுடைய வலது பார்சத்தில் உட்கார், அதான் அவர் கொடுக்கிற மகிமை. தானியேல் 7:13 நம்ம போன வாட்டி பார்த்தோம், நான் ஒரு காட்சியை இரவில் கண்டேன், மனித குமாரன் போல் ஒருத்தர் மேகத்தில் பரலோகத்துக்கு வந்து அனாதி தேவனிடத்தில் அவருடைய பிரசன்னத்தில் வரும்போது அவருக்கு சகல அதிகாரமும் வல்லமையும் இறையாண்மை துரைத்தனமும் எல்லா தேசங்களும் பாஷைக்காரர்களும் அவரை ஆராதிக்கவும் அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம் ஒரு காலம் அழிந்து போகாத ஒரு ராஜ்யம் ஒரு காலம் ஒழிந்து போகாத ஒரு ராஜ்யம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தானியேல் ஒரு காட்சியில் சொல்றார். இது வேதம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது, பல இடங்களில் சொல்லுகிறது. ஏன் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே எனக்கு இப்படி நடக்கும்னு எந்த நேரத்தில் சொல்றார் தெரியுமா? ஆச்சரியம், சன்னித்திரியன் சங்கம் தன்னை கொல்லணும்னு விசாரிக்கும் போது சொல்றார். அந்த காய்பா மத்தேயு 26:64 காய்பா எந்திரிச்சு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா, அவர் மேல் ஆணையாக எங்களுக்கு சொல்லு அப்படின்னு அவர் சொன்னார். என்ன அதற்கு இயேசு, மத்தேயு 26:64 அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லமருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதை தான் வீற்றிருப்பதை இது முதல் காண்பீர்கள் என்றார். நீ பாப்ப, நான் பரத்துக்கு ஏறி போய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்றத அதனோட விளைவுகளை அதனோட காலத்தை நீ பார்ப்பாய் அப்படின்றார். இயேசு சொன்னது மாத்திரம் இல்லை, பல ஏற்பாடு மாத்திரம் இல்லை, ஏன் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலருடைய போதகத்தினுடைய மைய சத்தியமா அது இருந்திருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம ஒரு புது போதகத்தை எடுத்து சொல்லலை இல்லைங்களா? இது என்னங்க செஷன் ஆஃப் கிரைஸ்டா? நாங்கள் கேட்கவே இல்லையா? நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? பைபிள்ல தான் இருக்கு, அதுக்காக நான் சொல்றேன். ஓகே, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:32 பேதுரு சொல்றாரு, கிறிஸ்து வந்து தேவன் அவரை உயர்த்தி எடுத்து படிங்களேன், 2:32-33
இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார்.
பாருங்களேன், முதல் பிரசங்கத்திலேயே பேதுரு சொல்லும் போது இதை சொல்றாரு, அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உயர்த்தப்பட்டு அதனோட விளைவாகத்தான் பரிசுத்தாவிய இங்க பார்க்கிறீங்க. பாருங்களேன், இது எவ்வளவு முக்கியமான சத்தியமா இருக்கு. ஏன் நம்ம எபேசியர் ஆரம்பிச்சிருக்கிறோம், போன வாரம் ஒரு ஜபத்தை படிச்சோம், பவுலு தேவன் உங்களுடைய மனக்கண்களை திறக்கணும், எதுக்கு திறக்கணும், அவருடைய அழைப்பின் மகிமை என்ன, பரிசுத்தவான்களுடைய ஐஸ்வர்யம் சுதந்திரம் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உங்க கண்களை திறக்கணும். அது எபேசியர் 1:20 சொல்றாரு, இதெல்லாம் எதனால நமக்கு கிடைச்சிச்சா, கிறிஸ்துவை அவர் உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது பார்சத்துல உன்னதங்களை உட்கார் வச்சதுனால இதெல்லாம் நமக்கு கிடைக்கலாம். பாருங்களேன், இது எவ்வளவு மையமா இருக்கு புதிய ஏற்பாடுல. செஷன் ஆஃப் கிரைஸ்ட் நீங்க கேட்காம இருக்கிறீங்களா? பாருங்க எவ்வளோ உங்களை ஏமாத்திருக்காங்க இத்தனை வருஷம். இதை கேட்க வேண்டிய அறிய வேண்டிய ஒரு சத்தியம், வேதம் முழுவதுமா இது இருக்கு. புதிய பழைய ஏற்பாடு மாத்திரம் இல்லை, இயேசு சொன்னது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் போதகத்துல மையமா இருந்தது மாத்திரம் இல்லை, சபை வரலாற்றுலயும் எல்லா விசுவாச அறிக்கையிலையும் இது இருக்கிறதுங்க. அப்போஸ்தலருடைய பிரமாணம் நம்ம எல்லாருக்கும் சில பேருக்கு மனப்பாடமா தெரியும், அதுல இயேசு செய்யற 11 காரியங்கள் போட்டிருக்கு. கவனிச்சு பாருங்க என்னென்ன செஞ்சார் இயேசு. அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்து பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தில் இறங்கி உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து திருப்பியும் வரப்போறார். இது 7 காரியங்கள். இன்ட்ரெஸ்டிங், கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 7 9 காரியங்கள் கடந்த காலத்தில் அவர் செஞ்சது, ஒரு காரியம் வரப்போற காரியத்தில் அவர் திருப்பி வரப்போறது, அதுல இருக்கிற ஒரே காரியம் தான் இப்பவும் செய்துகிட்டு இருக்கிறது. என்ன அது? கிறிஸ்துவுடைய வீற்றிருத்தல், செஷன் ஆஃப் கிரைஸ்ட். இன்னைக்கும் அவர் செய்யற ஒரு காரியம்னு எடுத்தோம்னா அவர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது செஷன் ஆஃப் கிரைஸ்ட். அது எவ்வளோ படிக்கணும் நம்ம. ஆகவே இதனோட உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி செஞ்ச முழு வேதத்திலையும் இது இருக்கிறது. ரெண்டாவது, ஓகேங்க இது பைபிளில் இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்ன? த செஷன் ஆஃப் கிரைஸ்ட்க்கு அர்த்தம் என்ன? கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா ஸோ வாட், அதனால எனக்கு என்னங்க அப்படின்னா, கிறிஸ்து வந்து தன் இந்த பூமியில் அவருடைய ஊழியத்தை செய்து பரத்துக்கு ஏறி போய் அங்கே போய் நல்லா உட்காந்து சிங்காசனத்தில் கால் மேலே கால் போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து இல்லை, அவர் சிங்காசனத்தில் போய் பரலோகத்தின் ஊழியத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய பூலோக ஊழியம் முடிந்து அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தவுடன் அவருடைய பரலோக ஊழியம் ஆரம்பித்து விட்டது. லூக்கா ரெண்டு புக்கு எழுதியிருக்கார். எந்தெந்த புக்கு? அப்போஸ்தல நடபடிகள், ரூக்கா சுவிசேஷம். எனக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அவர் வந்து முதல் லூக்கா சுவிசேஷம் வந்து இயேசுடைய உலக ஊழியத்தை பூலோக ஊழியத்தை எழுதியிருக்கிறாரு. அப்போஸ்தல நடபடிகள் என்ன தெரியுமா, அவர் பரலோகத்தில் நடக்கிற ஊழியத்தின் விளைவுகளை எழுதியிருக்கிறார். பாருங்களேன், வால்யூம் ஒன் வால்யூம் டூன்ற மாதிரி இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருக்கும்போது செஞ்ச ஊழியத்தான் லூக்கா சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து பரமேறி அங்கே வீற்றிருத்தல் பிதாவின் அமர்த்துதல் காண பிறகு பூலோகத்தில் அதனோட பாதிப்புகள் என்ன, அதுதான் அப்போஸ்தல நடபடிகள். பாருங்களேன், ஆனால் அப்போஸ்தல நடபடிகள் பார்த்தீங்கன்னா அது முடிகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லூக்கா சுவிசேஷம் அவருடைய பரமேறுதலில் முறிஞ்சு போகுது. அப்போஸ்தல நடபடிகள் அவருடைய பரமேறுதலில் ஆரம்பித்து அது முடிகிறது பார்த்தீங்கன்னா முடிஞ்சோ முடியாமல் முடியுது. கவனிச்சிங்களா, பவுலை கொன்னாங்களா கொள்ளலையா, கடைசியில் எங்கே முடியுதுன்னே ஒரு அப்ரப்டாக முடிஞ்சு போகுது. ஏன் முடிஞ்சு போகுது தெரியுமா? ஏன்னா அந்த அப்போஸ்தல நடபடிகள் இன்னும் முடியல, அவருடைய பரம ஊழியம் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்குறோம். நான் காலைல பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த ஊர்லெல்லாம் பொய் சொன்னா, நாடகம் நடத்தினா, ஸ்டேஜ் போட்டா, டான்ஸ் போட்டா, பாஸ்டர் ஷபா ஷிபா ஷபா ஹல்லேலூயான்னு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சொல்லணும். இப்போ என் பிரசங்கத்தை யாரோ ஒரு கேட்டு ஒரு சின்ன பொண்ணு, இவர் என்னங்க பேசிக்கிட்டே இருக்காரு, ஒரு அல்லேலூயா காணும், ஹல்லேலூயா ஆமென் ஒன்றுமே காணும் அப்படின்னு அப்படிலாம் மந்திரம் நாடகம் அதெல்லாம் பண்ணா தான் ஆளுங்க வருவாங்க. பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணா வருவாங்களா? இந்த ஊர்ல நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சாங்க. நான் 20 வருஷத்துக்கு முன்னே நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனால் இப்படிலாம் நடந்து அது பைபிளை கேட்கறதுக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கேன், பெரிய அற்புதங்க இந்த ஊரில் இது நீங்களாம் வந்திருக்கிறது. ஏன் வரீங்க? இது இயேசு செஞ்ச வேலை, அவருடைய பரமேறுதலினுடைய அவர் சத்தியத்தில் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். எல்லாம் மந்திரம் கிந்திரம் போய் சொல்கிறதுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சபை பேரில் நடத்திக்கிட்டு இருக்கிற இடங்களுக்கு ஓடினாலும் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொன்ன தேவன் அவர் ஆடுகளை கூட்டுவார் இல்லைங்களா? இந்த மாதிரி உலகத்து இந்தியாவில் போய் இப்படி எப்படி நடக்கும்னா ஆச்சரியம் தான். அவர் நடத்துகிற ஒரு வேலை தான், ஏன்னா அவருடைய அப்போஸ்தல நடபடிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் அவர் சபையை இன்னும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆகவே வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் இருக்குது, அதை பற்றி நீங்கள் வாசிக்கணும்னா வாசிக்கலாம், நான் இங்கிலீஷில் தான் போட்டிருக்கிறேன். அதில் இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய செஷனை பற்றி 57வது கேள்வி, ஹவு இஸ் கிரைஸ்ட் எக்ஸால்டட் இன் சிட்டிங் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட், கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்தில் எப்படி உயர்த்தப்பட்டு என்ன ஊழியத்தை செய்கிறார். அதில் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் தேவ மனிதனாக மிக உயர்ந்த மதிப்புக்கும் தயவுக்கும் பிதானால் உயர்த்தப்பட்டு எல்லா சந்தோஷத்தின் நிறைவிலையும் மகிமையிலையும் வல்லமையிலையும் வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவராக இருக்கிறார். அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவ்வளோ பவர் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து அவர் தன்னுடைய சபையை சேர்த்து அதை தற்காத்து அதனுடைய சத்துருக்களை அடக்கி அந்த சபைக்கு ஊழியக்காரர்களையும் ஈவுகளையும் கிருபைகளையும் கொடுத்து அதுக்காக பரிந்து பேசி அதை பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்த வேலை செய்து கொண்டு வருகிறார். பாருங்களேன், செஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடைய வீற்றிருத்தல் அப்படின்னா என்ன? அவருடைய பரம ஊழியம் இன்றைக்கு இந்த நிமிஷத்திலையும் அவர் செய்து வருகிற ஒரு ஊழியம், அதை பார்ப்போம். ஓகே, அதனால விசுவாசியா நான் என்னங்க புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு கம்யூனியன் டேபிளுக்கு வரும்போது சபையாக விசுவாசியாக அது எனக்கு என்ன, மூணு காரியத்தை நான் வலியுறுத்தணும். நிறையா சொல்லலாம், மூணு காரியத்தை வலியுறுத்தணும். உங்களுடைய கண்களை ஏறெடுத்து மூணு காரியத்தை பார்க்க சொல்லுகிறேன். மூணு காரியம். ஒன்று, ஒரு பரிபூர்ண உங்களுடைய பரிபூர்ண ஆசாரியரை பாருங்க. ஆளுகிற ராஜாவை பாருங்க, இறுதி தீர்க்கதரிசிய பாருங்க, பரிசுத்தாவி காண்டி உங்க கண்ணை திறந்து அவருடைய மகிமை இப்ப என்ன செய்துகிட்டு இருக்கிறாருன்ற மகிமை உங்களுக்கு உதிச்சிருச்சுன்னா மனசுல, அந்த சாரா மாதிரி உங்க வாழ்க்கையில ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குதேன்னு புலம்பி புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில புதிய கண்ணோட்டத்தோடு அந்த வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் தான் நமக்கு அதை செய்யணும், சாராக்கு செஞ்ச மாதிரி பாருங்களேன். ஏன்னா இது மூணு ஊழியம்தான் நமக்கு தேவை. பாவம் நமக்கு செஞ்ச கேடு என்ன? பாவம் பாவம்ன்றோம். பாவம் நமக்கு என்ன செஞ்சிச்சு தெரியுங்களா? இந்த குற்றமுள்ள மனசாட்சியை கொடுத்துருச்சு, ஒரு தீங்கான கட்டுப்படுத்த முடியாத பாவ இருதயத்தை கொடுத்துருச்சு, அறிவில்லாத அறியாமை இருளான மூளையை கொடுத்துருச்சு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் இதுக்கு ட்ரேஸ் பண்ணலாம் பாருங்களேன். குற்றமுள்ள மனசாட்சி, தீமையான இருதயம், ஆண்டவரை நம்பாத இருதயம், ஆண்டவரை பிரியப்படாத இருதயம், இருளான அறியாத ஒரு மனசு, கில்டி கான்ஷியன்ஸ், ஈவில் ஹார்ட் அண்ட் இக்னோரண்ட் மைண்ட்ஸ், இது மூணு தான் நம்மளுடைய பிரச்சனை. அவருடைய பரம ஊழியம் இந்த மூணு காரியத்தையும் சீர்படுத்திக்கிட்டு வருகிறது. என்ன? அவருடைய ஆசாரிய ஊழியம் குற்றமுள்ள மனசாட்சியை நிவர்த்தி செய்கிறது. அவருடைய ஆளுமை இந்த தீமையான இருதயத்தை சரி பண்ணுங்க ஆண்டு சூழ்நிலைகள் பராமரிப்பு மூலமாக பரிசுத்தமாக்கி சீர்படுத்துகிறது. அவருடைய ஆசாரிய தீர்க்க தரிசன ஊழியம் நம்முடைய அறியாமையும் குருட்டுத்தனத்தையும் போக்குகிறது. அதை நம்ம பார்ப்போமா? முதலாவது உங்களுடைய ஆசாரியனை கண்ணோக்கி பாருங்க. லேவியர் ஆகமம் சொல்லுது, குற்ற மனசாட்சி உள்ள மனுஷன், பாவம் செஞ்ச மனுஷன், அவனுக்கு சுத்திகரிப்போ பரிகாரமோ தேவனிடத்துல அங்கீகரிப்போ பெறுகிற ஒரே வழி என்ன? பலி. அந்த ஆசாரியன் வந்து அந்த பலியை கொடுத்து கடவுள்கிட்ட போய் பரிந்து பேசும்போது எனக்கு தேவனிடத்துல அனுகிரகம் கிடைக்குது. அப்படித்தான் வர முடியும் கடவுள்கிட்ட. நீ எவ்வளவுதான் யோக்கியனாயிரு, நீ எவ்வளவுதான் உண்மையாயிரு, ஆனஸ்டாயிரு, நல்லவனாயிரு, கடவுள்கிட்ட பாவியாக ஆதாம் புள்ள நீ வரவே முடியாது. ஒரே வழி பரிசுத்த கடவுள்கிட்ட நீ வரக்கூடியது பலி. இந்த அபிரேயருக்கு எழுதினவர் அவர் எழுதுறாரு, பழைய ஏற்பாடுல செய்ததனுடைய பல குறைவுகள் இருந்துச்சு, அது ஒருபோதும் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. ஏன்? அதை கொடுக்கிறவர் யாரு? அவரே ஒரு பாவி, ஆசாரியன் ஆரோன் இல்லையா. அவர் முதலாவது அவர் பாவத்துக்கு பலி கொடுக்கணும். அந்த பலி கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு கடவுளுடைய சன்னதிக்கு அந்த அந்த ஜப கூடாரத்துக்குள்ளேயே போறது எப்பதான் போக முடியும்? கிருபாசனத்துக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையா நமக்கு அனுகிரகம் தேவை? அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய பாவி அவர், கடவுள் அவ்வளோ பரிசுத்தர். அதை செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை விதமான சடங்குகள் செய்துக்கிட்டு போய் உள்ளே போனாலும் என்ன பண்ணுறது? போய் அவர் அங்கே நின்றுக்கிட்டு தான் அந்த பரிந்து பேசணும். உட்கார முடியுமாங்க? முடிஞ்சிச்சு வேலைன்னு அபாடகன்னு இல்லை, உட்காந்துக்கிட்டு தான் பரிந்து பேசணும். பாருங்களேன் எபிரேயர் 10 என்ன சொல்லுது. எபிரேயர் 10:11,
அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான்.
நிற்பான். எந்த ஆசாரியனும் அந்த பாவங்களை போக்க முடியாத பலிகளா இருப்பதனால அவன் வேலையும் முடியாததுனால செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நின்றுகிட்டே இருக்கணும். இவரோ 12 வசனத்துல, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் என்ன போட்டிருக்கு? உட்கார்ந்து உட்கார்ந்துட்டார். ஏன்? இந்த பிரதான ஆசாரியர் இவர் பாவமற்றவர் மாத்திரம் இல்லை, இவருடைய பாவத்துக்கு எந்த பலியும் செலுத்த வேண்டியதில்லை. ஏன்னா அவர் பாவமே செய்யல், செய்யாத இருந்து அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற கூடாரத்துக்குள்ள போகல, பரலோகத்தின் தேவனுடைய சன்னதிக்கே, பரிசுத்த சன்னதிக்குள்ளேயே போகி அங்க அவருடைய பரிகார பலி எத்தனை பெரிய மகிமையான பலினா, எவ்வளவு பரிபூர்ணமான முடிந்த நிறைவேறின பலினா, அதை செய்து முடிச்சதுனால அங்க போய் என்ன பண்ணிட்டாரு? நிக்கல, அவரு உட்கார்ந்துட்டார். உட்காருதல் என்ன காட்டுது? இந்த ஆசாரியர் நின்றுகிட்டு இருந்தாங்க பாவங்கள் போக்க முடியாம, ஆனா இவர் ஒரே பலியின் மூலமாக என்றென்றைக்கும் நித்திய பரிகாரத்தை ஏற்படுத்தி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டார், இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகவே விசுவாசிய, இன்னைக்கு நீங்க கண்களை ஏறெடுத்து நீங்க பார்க்க வேண்டியது என்ன? எனக்காக பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து நிக்கல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த தோற்றம் எனக்கு என்ன சொல்லுது? எனக்கு தவறளைக்காம ஆவியினால ஒரு உறுதி அளிக்கப்படுகிறது. என் சார்பில் அவர் செய்த பரிகார பலி முற்று முடிய முடிந்தது முடிந்தது. இது எவ்வளோ நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது அவசியம் தெரியுமா? ஒவ்வொரு நாள் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம அவசியம் ஞாபகப்படுத்திக்கணும். ஏங்க, உங்களை கவனிச்சிருக்கிறீங்களா? உங்கள் மனசில் சமாதானம் எப்போ போகுது? சந்தோஷம் எப்போ போகுது? வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள்லாம் பெருசாக தோண்டி ஐயோ தலையே பிக்கிற மாதிரி எப்போ தோணுது? இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவனுக்கு முன்பதாக என்னுடைய ஸ்டாண்டிங் என்னன்னு மறந்து போகும்போது சூழ்நிலைகளை பார்க்குறோம், மனசாட்சி குற்றத்துக்கு இடம் கொடுத்துட்றோம், பிசாசனுடைய குற்றத்துக்கு இடம் கொடுத்துட்றோம். குற்றம் குற்றம் குற்றம், ஐயோ குற்றம், என்ன தப்பு செஞ்சனோ, என்ன பாவம் செஞ்சனோ, எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த குற்றம் 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 சூழ்நிலைகளால். ஆனால் நமக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம மறந்துடுறோமே. இப்போ கவனிச்சு பாருங்களேன், இந்த வசனம் தொடர்ந்து 14வது வசனத்தில் என்ன சொல்லுது? பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்க. உங்களால் யோசிக்க முடியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்பதாக நிற்கும் போது உடுருவி பார்க்கிற தேவன், பரலோகத்திலேயே குற்றம் கண்டுபிடிக்கிற தேவன், உங்களையும் என்னிலையும் எந்த விதமான பாவ குற்றத்தையும் பார்க்க முடியாத பரிபூர்ணத்துல நிற்கிறோமா? அவர் முன்னாடி நித்திய நீதியோடு நாம நிற்கிறோமாமே. நியாயப்பிரமாணம் என் மேல எந்த கோரிக்கையும் வைக்க முடியாத நியாயப்பிரமாணத்தின் நெகட்டிவ் பாசிட்டிவ் டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் பரிபூர்ணமா முடிச்சுட்டேன். இயேசுக்குள்ள தேவன் என்னில் எந்த பிரியமான அளவுக்கு என் மேலே என் நீதியை பார்க்கிறார், அது ரொம்ப தகுதியான நீதி. அந்த நீதியினால தான் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும், எபேசியரில் சொல்லுகிற ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்க போது. பரலோகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுத்தாச்சு, ஏன் அந்த நீதியில் நம்ம நிற்கிறோங்க? எனக்கு எனக்காக என் சார்பில் செய்யப்பட்ட பரிகாரம் பரிபூர்ணமாக முடிந்து விட்டது. அவர் அந்த செஞ்சு உட்கார்ந்துட்டார். அதனால தேவனுக்கு முன்பதாக பரிபூர்ண தகுதியான நீதியை நான் பெற்றிருக்கிறேன். அந்த நீதியை சுமத்தப்பட்ட எனக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்கலன்னா, இயேசு எதுக்காக மறுச்சார், அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கலன்னா கடவுள் அந்நியாயம் உள்ளவராக மாறிடுவார். ஏன்னா அவர் பரலோகத்தில் சேர்த்துக்கலன்னா அவர் ரொம்ப செய்கிற அந்நியாயமாக போயிடும். ஒரு காலம் முடியாது, கடவுள் அதை செய்ய மாட்டாரே. இட் இஸ் அ மெரிட்டோரியஸ் ரைச்சஸ்னஸ் சொல்லுவாங்க. இந்த நீதி தான் என் மேலே, அந்த சுமத்தப்பட்ட நீதி தான் இந்த உலகத்தில் என் வாழ்நாளுக்கெல்லாம் தேவையான ஆசீர்வாதங்களை உறுதிப்படுத்துகிறது மாத்திரம் இல்லை, பரலோகத்தையே எனக்கு நீதியான சுதந்திரமாக கொடுக்கறது அதுக்காகத்தான். அந்த மாதிரி நீதியை எனக்காக சம்பாரித்து அங்கே போய் உட்கார்ந்துட்டார். அப்படி உட்கார்ற தோற்றத்தை பாருங்களேன். ஆகவே இந்த கிராவிடேஷ்னல் புல், இந்த ஈர்ப்பு சக்தி, உலகத்தின் ஈர்ப்பு சக்தி மாதிரி இந்த மண்ணோடு நம்ம ஆத்மா ஒட்டாமல் இருக்காது. என்னதான் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் நாளைக்கு போய் இப்படிதான் மண்ணோடு ஒட்ட பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி போராடும் போது இந்த உலகத்தின் ஈர்ப்பு சக்தி குற்றம் உங்களை இழுக்கும் போது நீங்க என்ன செய்ய வேண்டியது என்ன? சில நேரங்களில் நியாயப்பிரமாணம் வந்து குற்றப்படுத்துது, நியாயப்பிரமாணத்தின் சாபம் குற்றப்படுத்துது, நம்ம சொந்த மனசாட்சியை நம்மளை குற்றப்படுத்துது, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் ஐயோ நான் என்ன தப்பு செஞ்ச இந்த மாதிரி ஆயிருக்கு, ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசங்கள்லாம் சேர்ந்து வந்து நம்மளை குற்றப்படுத்தினாலும் பவுல் என்ன சொல்றாரு? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார் எங்க யார் இருக்கிறீங்க? என் மேல இன்னமே யாருமே குற்றம் சாட்ட முடியாது. நியாயப்பிரமாணத்துக்கு மேல உயர்த்தப்பட்டு தேவனுடைய கிரியையின் உடன்படிக்கைக்கு மேல, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு மேல எல்லாம் உயர்த்தப்பட்டு பரிபூர்ணமாக நான் நிற்கிறேன். யார் குற்றம் சாட்ட முடியும்? அவ்வளோ பெரிய தைரியமாக அவர் சவால் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அடுத்த வசனத்தில் ரோமர் 8:34 அவர் சொல்றாரு, கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுறவர். அந்த அடிப்படையினால அவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு நான் உறுதியா எந்த மனசாட்சி குற்றமும் இல்லாம தேவனுக்கு முன்பதாக அவருடைய பணியின் அடிப்படையில் வரலாம். பரிபூர்ண நீதி எனக்காக. யோசிச்சு உங்களால் யோசிக்க முடியுதா? இன்னைக்கு அதுக்கு தான் எங்கள் கம்யூனியனுக்கு வரோம். நம்ம நமக்காக இயேசு ஒரு பணியை செய்தார். நமக்காக நம்ம வாழ முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம அனுபவிக்க வேண்டிய மரண ஆக்கினையை, கோபாக்கினை அவர் அனுபவித்து என்ன சொன்னார் சிலுவையில்? முடிந்தது. முடிந்தது. தேவனுடைய பரிபூர்ண நம்முடைய பாவங்கள்லாம் தன்மேல் எடுத்துக்கொண்டு அந்த பாவத்து குறித்த எல்லா கோபாக்கினையும் உறிஞ்சு குடிச்சு அவருடைய நீதியை நம்ம மேல சுமத்தி இன்னமே நியாயப்பிரமாணம் என் மேல ஒரு கோரிக்கை வைக்காதபடிக்கு, என்னை ஒரு விதத்திலையும் குற்றப்படுத்தாதபடிக்கு, அதனோட நெகட்டிவ் மாத்திரம் இல்லை, அதை கீழ்ப்படியிலன்னா அது தண்டிக்கும், ஆனால் அது கீழ்ப்படியணும்னு சொல்லுது இல்லையா, இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் ஆண்டவர் அன்பு செய்யணும், அது எல்லாத்தையும் என் சார்பில் நிறைவேற்றி முடிச்சிட்டார். என்னங்க அஷூரன்ஸ் எனக்கு எந்த குற்றத்துக்கும் நான் ஆளாக வேண்டியதில்லைன்றதுக்கு என்ன உறுதி? என் மனசாட்சி குற்றப்படுத்தும் போது நான் என்னங்க செய்யணும்? சில நேரங்களில் உன் கண்களை ஏறெடுத்து அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் பார், பரத்தில் கண்களை ஏறெடுத்து பார் உட்கார்ந்துருக்கிறார், அது உனக்கு இன்னைக்கு உறுதி கொடுக்குது, உனக்காக செய்யப்பட்ட மீட்பின் பணி முடிந்தது, பரிபூர்ண நீதியை சம்பாதிச்சு உன்னை நீதிமானாக தேவனுக்கு முன்பதாக நிற்க வைத்திருக்கிறார். பியோல் யோ ப்ரீஸ்ட், யார் அவரை உட்கார வச்சிருக்கிறார்னு யோசிச்சு பாருங்க. எந்த தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சோமோ, எந்த தேவனுடைய பிரமாணத்தை உடைச்சோமோ, அதே தேவன் தான் அவருடைய கோபாக்கின நம்ம தலைமையில இருந்த அந்த தேவன் நம்ம சார்பாக வந்து அந்த செஞ்சு முடிச்ச பணிய எந்த அளவுக்கு அந்த பணி அவருக்கு திருப்தி அளிச்சுச்சுன்னா, எந்த அளவுக்கு அந்த பணி போதுமா இருந்துச்சுன்னா, அவருடைய நீதி எல்லாத்தையும் திருப்தி செஞ்சிச்சு, கோபாக்கின எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிருச்சு, எந்த அளவுக்கு அவருக்கு திருப்தியும் நிறையும் மனநிறைவு ஏற்பட்டுச்சுன்னா, அவர் உயிரோடு எழுப்பினது மாத்திரம் இல்லை, அவர் பரத்துக்குள்ள தூக்கிட்டு போனது மாத்திரம் இல்லை, அவர் பரத்துக்குள்ள வந்த உன்னை அவரை வாழ்த்தி, மகனே பாவிகளுக்காக நீ செய்த பணி எவ்வளவு எனக்கு திருப்தி அளித்திருக்கிறது, இந்த நாளில் நான் உனக்கு என்ன கனம் கொடுக்க முடியும், இந்த பணியை எவ்வளோ மகிமையா முடிச்சியே, பரலோகமே உயர்ந்த கனமோ உனக்கு பத்தாது, ஆகவே வா, உன் மேல நீ செஞ்ச பணியின் மேல, பாவிகளுக்காக நீ செஞ்ச பணியின் மேல என்னுடைய நித்திய திருப்தியை நான் காட்டுறேன், வா என்னுடைய வலது பார்சத்துல உட்காரு அப்படின்னு உட்கார வச்சாரே அந்த தேவன். யோசிச்சு பாருங்களேன். ஆகவே இன்னைக்கு உலகத்துக்கெல்லாம் சொல்றார், இதான் நியூஸ், ஓ பர்ஃபெக்ட் ரிடெம்ஷன், த சால்வேஷன் ஆஃப் காட், த ப்ராமிஸ் ஆஃப் காட் டு எவ்ரி சின்னர், ஒவ்வொரு பாவிக்கும் கடவுளுடைய வாக்கு தத்துவம், எல்லா பாவிகளே என் குமாரன்னு நம்பி வாங்க, என்னிடத்துல உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகம் நீதி. சரிங்களேன், இன்னைக்கு அதானுங்க கம்யூனியனுக்கு வரும்போது இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? அந்த அதியா பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம் இல்லை, அதை கடந்து நமக்காக ஒருத்தர் செஞ்ச அந்த மீட்பின் பணி எத்தனை பெரிய பணி, பரலோகம் அவரை மதிச்சு உயர்ந்த மகிமையை கொடுத்து உட்கார வச்சிருக்கே பிதாவானவர், அந்த பணியை நினைக்க வரமே அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருடைய பூர்ண பணி பிதாவின் பிதா அதை அங்கீகரித்து உட்கார்ந்திருக்கார். இன்னைக்கு நான் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் ஓகே, அவர் எனக்காக முடிச்சது மாத்திரம் இல்லை, அவருடைய கிருபாதார பணி முடிஞ்சாலும் நான் இன்னைக்கு படுற பாடுகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், எஞ்சி இருக்கிற பாவத்தோடு போராடுறத நாங்கள் என்னங்க பண்றது பாஸ்டர்? அதனால தான் அவருடைய பரிகார பணி முடிஞ்சிச்சு, அவருடைய ஆசாரிய பணி தொடர்கிறது. ஆசாரியன்னா நமக்கு சரியா தெரியறது இல்லை பாருங்களா, ரோமன் கத்தோலிக் கொஞ்சம் கத்து வச்சிருக்கிறாங்க, நமக்கெல்லாம் தெரியறது இல்லை. பழைய ஏற்பாடுல ஆசாரியன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் போற ஒரே டாக்டர் ஆசாரியன் தான். ஸ்கின் சரியில்லையா, உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா, அந்த பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, ஃபேமிலி பிரச்சனையா, எல்லாத்துக்கும் எங்க தான் ஓடுவாங்க? ஆசாரியன்கிட்ட தான் ஓடுவாங்க. சரிங்களா, பழைய ஏற்பாடு டாக்டர்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஆசாரியன் தான் அங்கதான் வருவாங்க. நமக்கு என்ன, இந்த கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ஆசாரியன் நம்மளை கீழே நரகத்திலிருந்து தூக்கி நம்ம பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணது மாத்திரம் இல்லை, பரலோகத்தின் மிக உயர்ந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிருக்கிறாரு, குமாரன் என்ற ஸ்தானத்தை கொடுத்து பிதாவினிடத்துல அனுகிரகமோ, பிதாவினிடத்துல ஒரு ஃபெமிலியாரிட்டி, புள்ள மாதிரி பிள்ளைங்க வந்து அப்பா மடியில் ஏறி வந்து உக்காந்து கேட்குற மாதிரி கேட்குற ஒரு அனுகிரகத்தை நமக்கு ஏற்படுத்திட்டார் இந்த ஆசாரியன். அதான எபிரேயர் புத்தகம் நமக்கு சொல்லுது, திருப்பி திருப்பி இப்படிப்பட்ட ஆசாரியன் பரத்துக்கு ஏறி போய் உட்கார்ந்து இருப்பதனால் தைரியமா நீங்க கிருபாசனத்துக்கு வரலாம், தைரியமானா ஒரு அகங்காரமா இல்லை, என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்றதுக்கு இலவசமா தைரியமா நண்பகிட்ட பேசுற மாதிரி ஷேர் பண்ற மாதிரி நீங்க வரலாம். ஏன் அந்த கிருபாசனத்தை போட்டு அந்த ஆசாரியன் உட்கார்ந்திருக்கிறார் பிதாவின் வலது பார்சத்திலேயே, நமக்கு எல்லையற்ற அனுதாபத்தையும் அந்த ஏற்ற சமயத்துல கிருபை தர்றதுக்கும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அங்க சாரா அதை தாங்க பார்த்துச்சு, நீங்களும் நானும் பார்க்காம புலம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், தேவையில்லாத புலம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கஷ்டங்கள்லையும் பிரச்சனைகள்லையும் சூழ்நிலைகள்லையும் நம்மளை நமக்கு இறக்கம் மாத்திரம் இல்லை, அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம குற்றத்தை தீர்க்கறதுக்கு சகாயம் செய்யும் கிருபை எப்பவும் கொடுக்கறதுக்கு ரெடியாக சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறார். எபிரேயர் 8:1 போட்டிருக்குது. மெயின் பாயிண்ட் இதான்ப்பா நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார் என்ன, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக சீட்டு போட்டு உட்காந்துருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஃபரஸ்ன்னு வரும். ஓகே, முதலாவது இதுக்கே நமக்கு நேரம் போயிடுச்சு. உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பிரதான ஆசாரியரை பாருங்க. ரெண்டாவது, கண்களை ஏறெடுத்து ஆளுகிற ராஜாவை பாருங்க, ஆளுகிற ராஜாவை பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து உட்காந்துருக்கிறாருன்னா பிதாக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டெல்லாம் இல்லை, நமக்கு தெரியும் இல்லைங்களா, அவர் ஆவியாக இருக்கிறார். இது வந்து மனுஷ பாஷையில் பேசப்படுது, நமக்கு புரியணும்னு பேசப்படுறது. அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்துகிற ஒரு பாஷை. என்னுடைய வலது பார்சோன்னா ஒரு ராஜா, அவர் யாருக்கு ரொம்ப மரியாதையும் தன்னுடைய ஆளுமையும் தன்னுடைய கனத்தையும் கொடுக்கணுமோ அவங்கள ரைட் ஹேண்டில் உட்கார வைப்பாங்க இல்லைங்களா. ரைட் ஹேண்ட் மேனு நினைக்கும் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஃபேரோ எடுத்துக்கிட்டோன்னா யோசேப்புக்கு செஞ்சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் வெறும் என் வீட்டில் சாப்பிட்றது வண்டி பார்த்துக்குவேன், சமையல் கிச்சன், என் ராஜ்யத்தில் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், யூ ஆர் மை ரைட் ஹேண்ட். அந்த மாதிரி கடவுளுடைய சிங்காசனம் யோசிச்சு பாருங்க, மாது பயங்கரமான எல்லாத்தையும் ஒவ்வொரு ரூல் பண்ணுற சிங்காசனம், அதில் போய் உட்கார வச்சுட்டாராம் இயேசு. ஐசாயா அந்த சிங்காசனத்தை பார்த்து தானே நான் அதமானேன்னாரு. ரெவலேஷனில் பார்க்குறோமே எல்லா கோபங்களை கொட்டுறது எல்லாத்தையும் முடிவு பண்ணுற கண்ட்ரோல் ரூம் அந்த சிங்காசனம், அங்கே அவரை உட்கார வச்சுட்டார். முதலாவது அவருக்கு மிகுந்த கனம், ரைட் ஹேண்டில் உட்காந்தாருன்னா என்ன, மிகுந்த கனமும் மகிமையும். சாலமன் அவங்க அம்மாவை கனம் பண்ணணும்னு ரைட் ஹேண்டில் உட்கார வச்சார் ஒன்று ராஜாக்கள், அவருடைய பிரியத்தையும் காட்டணும்னு. அதான் எபிரேயருக்கு எழுதினவர் வேற எந்த தேவனுக்கு தேவ தூதனுக்கும் மனுஷனுக்கும் சொல்லியிருக்கிறார், அவர் என்னுடைய வலது பாசத்தில் உட்கார், எல்லார விட வித்தியாசப்படுத்தி உயர்த்தணுன்றதுக்காக அவர் அங்கே உட்கார வச்சிருக்கார். அவருடைய கனத்தை காட்டுது இயேசு கொடுக்குற மகிமை. ரெண்டாவது அவருடைய வல்லமை, ரைட் ஹேண்டு தானே பவர் இல்லைங்களா, நம்ம ரைட் ஹேண்டில் தானே எல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஆயுதத்தை யூஸ் பண்ணுறோம், அதனால அவர் பவர். வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்குன்னு ஏன் இயேசு சொல்ல முடியும், அவர் கொடுத்துருக்கார், அங்கே உட்கார வச்சிருக்கார். ரெண்டாவது கட்டுக்கடங்காத ஆளுமை, ரெயின். குமாரனே என் பக்க வலது பார்சத்தில் உட்காருன்னு பிதா சொல்லும்போது என்ன, கடவுளுடைய அந்த பயங்கரமான இறையாண்மை ஆளுகை ஆட்சியினுடைய செங்கோல் இயேசு கையில் கொடுக்கப்பட்டாச்சு. இனிமேல் அவர் தான் பாஸ், பாஸுக்கெல்லாம் பாஸ் அவர் தான், எல்லாத்தையும் முடிவு பண்ணுறவர் அவர் தான். யோசிச்சு பாருங்க, கொலோசியர் சொல்றாரு வானத்தையும் பூமியும் காணுகிறதையும் காணாததையும் அதிகாரங்களோ துரைத்தனங்களோ வல்லமைகளோ நிகழ்காலம் வரப்போ எல்லாத்தையும் ஆளுகிறவர் அவர் தான், எல்லாத்துக்கும் அவர் தான். இப்போ அவருடைய சத்துருக்கள் அங்கே எங்கே கரைச்சல் கொடுத்தாலும் அவங்கெல்லாம் என்னவா, பாதப்படி. பாதப்படினா என்ன தெரியுமா, நம்ம சிங்காசனத்தில் கொஞ்சம் ஹைட்டில் உட்காரணுன்னா காலில் ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுக்குவோம். இந்த சத்ருக்கள்லாம் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, மேலே தான் தூக்குவாங்க. பாதப்படி ஆயிட்டாங்க அவங்கெல்லாம், அவங்க செய்கிற குறைச்சல்லாம் அவர் எட்டாத தூரத்துக்கு மேலே போயிட்டார். இறை ஆண்மையாக இவங்களெல்லாம் ஆண்டு அவங்களெல்லாம் பாதப்படியில் வைக்கிற அளவுக்கு மேலே போயிட்டார். இயேசுவுடைய மகிமையை நம்ம புரிஞ்சுக்க நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய முக்கியம் என்ன தெரியுமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறணும்னா இயேசு எவ்வளோ பெரியவர்ன்ற சிந்தனை நம்ம மனசில் உதிக்கணுங்க. சாரா கதாங்க ஆச்சு, சாரா கதை ஆச்சு. அதிசயம் யோசிச்சு பாருங்க, நான் யோசிச்சு காலில் முகம் குப்புற விழுந்துட்டேன். இயேசுக்கு இந்த மகிமை முதலே இருக்கலையா, திருத்துவத்தில் ரெண்டாவது நபர் இருந்தார். இப்போ அவரை உயர்த்தி வித்தியாசப்படுத்தினது எது தெரியுமா, எது, அவருடைய மானிடம், தெய்வீகமாகவும் மானிடமாகவும் இணைக்கப்பட்டவராக காட்மேனாக அவரை உயர்த்தி இருக்கிறாருங்க. யோசிச்சு பாருங்களேன், ஆக்சுவலா அவருக்கு தெய்வீகத்துக்கு ஏற்கனவே இந்த மகிமை இருந்தது, ஆனா இப்போ அவருடைய ஆக்சுவலா மானிடத்திற்கு இவ்வளவு ஆட்சிமையான உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, மானிடம் என்னங்க, மனுஷனாக மண்ணிலிருந்து செஞ்ச மாம்சமும் ரத்தமும் கலந்த ஒரு இயற்கைக்கா இத்தே பெரிய உயர்வு. எல்லா கடவுள் படைச்ச எத்தனை உயிரினங்க இருக்கும்னு நமக்கு தெரியல இல்லைங்களா. தேவ தூதர்கள் ஆர்கேஞ்சல்ஸ் அதிகாரங்கள் துறை அவங்க எல்லோருடைய ஆராதனைக்கும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இவருடைய தெய்வீகம் மானிடமாக, மானிடத்தை அந்த அளவுக்கு ஏன் உயர்த்தினாரு, ஏன் உயர்த்தினாரு, யோசிச்சு பாருங்க. இதுதான் பெருசா யோசிக்கணும். ஏதாவது சிம்பிளாக சொல்லுங்க பாஸ்டர், ஆலே லூயான்னு சொல்லி கை தட்டிட்டு போவோம்னு உங்களுக்கு இருக்கக்கூடாது. எவ்வளவு யோசிக்கிறோமோ அவ்வளவுதான் இயேசுவை பத்தி நம்ம தெரியும். ஏங்க அவ்வளவு உயர்த்தினார் மானிடத்தை, நம்ப முடியுமா? என் மூஞ்ச போய் கண்ணாடியில், உனக்காகத்தான், உனக்காகத்தான். எபேசியர் 1:20 படிங்களேன், அதுல போட்டிருக்கு பாருங்களேன் என்ன அவசரம் அது. நம்ம எபேசியர்ல தான் இன்னமே தங்கி இருக்கணும். 1:20,
எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார்.
கேட்டீங்களா? கிறிஸ்துவுடைய மானிடத்தோடு அவர் தெய்வீகத்தோடு இவ்வளவு உயர்வுக்கு மகிமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவர் சபைக்கு தலையாக இருந்து இயங்க வேண்டும் என்பதற்காக. இவ்வளோ நிறைவு ஆளுகை கனம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தில் வருது, இதை எல்லாத்தையும் அவருடைய ஆலோசனையின்படி நடத்துவதற்காக, தீர்மானத்தின்படி நடத்துவதற்காக. ஒரு புது வார்த்தை எங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவோம், ஆர்கெஸ்ட்ரேட்டுன்னுவோம். யாராவது எங்கள் கம்பெனியில் வேலை செய்ய ஏதாவதுக்கு வந்தாங்கன்னா அவங்க அனுபவம் எப்படி இருக்கணும், எப்படி அவங்க ஃபீல் பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணணும். அதை பண்ணி இதனோட விளைவுக்கு வரணும். அப்படி எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன, ஏசு கிறிஸ்து இவ்வளோ உயர்வாக உயர்த்தி இருக்கிறதுக்கு சபை, தன்னுடைய சபை மக்களுடைய வாழ்க்கையில் அவர் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவார். அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், என்ன விபத்திரங்கள் நடக்கணும்னு அவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி அவங்களுடைய பலவீனங்களில் இவருடைய பலத்தை அவர்கள் உணரணும், அவருடைய வறுமையில் இவருடைய ஐஸ்வர்யத்தை அவங்க உணரணும், அவங்களுடைய தாழ்ச்சியில் இவருடைய மகிமையை உணரணும், இவருடைய வரப்போகிற மகிமையை நோக்கி தாங்கள் பரிசுத்தப்பட்டு அவர் பரலோ மகிமை எதுக்காக ஜெபம் பண்ணாரு, பிதாவே நான் எங்கே இருக்கிறனோ அவர்களும் அங்கே இருக்கணும் என்பதற்காக அதுக்கு தயார்படுத்தப்பட்டு அவங்களுடைய தீமையான இருதயம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு அங்கே வரணும் என்பதற்காக இந்த வாழ்க்கையில் சகலமும் தேவனை அன்பு கூறுகிற சகலமும் அதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றொன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன அனுப்பணும் அவர் தான் டிசைட் பண்ணி அனுப்புறதுக்கு அவ்வளோ உயர்வு. என்னென்ன என்னென்ன கவர்மெண்ட் வைக்கணும் இவங்களுக்கு, என்னென்ன ஆளுக வரணும், என்னென்ன பொருளாதார பிரச்சனை வரணும், என்னென்ன வியாதி வரணும், எல்லாத்தையும் அவர் தான் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறாராம். ஏன், இவர்களை மகிமைப்படுத்துவதற்காக. தன்னுடைய சபையை கண்மணி போல் சத்துருக்கள் கிட்ட இருந்தெல்லாம் காப்பதற்காக. அவருடைய ஆளுகை ரெண்டு ஆளுகை, தியாலஜின்னு சொல்லுவாங்க, ப்ராவிடென்ஷியல் ரெயின் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெயின். ப்ராவிடென்ஷியல் ரெயின் அகிலத்தையும் அவர் ஆளுகிறார், உலகத்தையெல்லாம் ஆளுகிறார். ஸ்பிரிச்சுவல் ரெயின் சபையை அவர் ஆளுகிறார். ஆனால் அந்த ப்ராவிடென்ஷியல் ரெயின் உலகத்தையெல்லாம் அவர் எதுக்காக ஆளுகிறாரு, அதனோட ஆட்சி இந்த சபையின் நன்மைக்காக செய்கிறார். அது வந்து இதுக்கு கீழே இருக்குது, இதனோட நன்மைக்கு ஏற்றபடி தான் அதை ஆளணும். நன்மைனா நம்ம செழிப்போம், ஆசீர்வாதமும் பணமும் இருக்கணும்னு இல்லை, அவருடைய ராஜ்யத்துக்குடைய மக்களாக நாம் கிருபையிலையும் பரிசுத்தத்திலையும் வளர்ந்து முன்னேறும். அந்த சாரா அந்த சூழ்நிலையை தாங்க புரிஞ்சுக்கிட்டா, அவள் கண்களை ஏறெடுத்து பார்த்தா, இவ்வளோ பெரிய ராஜா இந்த பிள்ளைகளை எனக்கு கொடுத்துருக்கிறார், இவ்வளோ பெரிய ராஜா இந்த சூழ்நிலையை எனக்கு கொடுத்துருக்கிறார். தூரம் இல்லை அவர், என் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு ப்ரெஷரும் கண்ணீரும் அவர் நியமித்த ஒரு சந்தர்ப்பம், அவருடைய மகிமையை நான் அறிவதற்கு, அவருடைய ஆளுமையை நான் அறிவதற்கு, அவரோடு நெருங்கி போவதற்கு. பாஸ்டர் எனக்கு இவ்வளோ சொல்கிறீங்க, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்வாங்க. என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, இவ்வளோ தெரிஞ்சாடி பேசுவீங்களா? நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் தெரியுமா, உங்கள் இருதயம் எவ்வளோ சீர்கேட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்பேன். நீங்கள் எவ்வளோ மோசமானவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியும். த ஈவில் ஹார்ட், அதான நம்முடைய ரெண்டாவது பிரச்சனை, சீர்கேட் பராமரிப்புலயும் சபையிலையும் ஆண்டு அந்த இருதயத்தை நம்மளை கொஞ்சம் வேற விதமா வச்சா நம்ம என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும், தெரியும் அவருக்கு. ஆளுமை உள்ள ராஜா. நான் எப்ப பாரு யோசேப்பு கதையை படிக்கும் போது, உங்களுக்கு எப்படியோ தெரியல, ஒரு சீன் வரும், தேம்பி தேம்பி அழுவேன். நீங்க அழுவீங்களா? நூறு வாட்டிக்கு மேல படிச்சிருப்பான் அந்த கதையை. ஆனா அந்த சீன் வந்தா போன மூணு வாரத்துக்கு முன்னாடி அந்த ரெகுலர் ரீடிங் படிக்கணும் இல்லையா, படிச்சு 10 நிமிஷம் கடலாம் தண்ணி வருது, அப்படியே தூக்கி வாரி போடுது எனக்கு. என்ன இது பாச மலர் பொங்கி, எத்தனை வாட்டி படித்தான். ஏன் யோசேப் அந்த பிதா ஃபாரோவுடைய ரைட் ஹேண்டில் உலகத்துக்கே சாப்பாடு போடுற ஆளா ஆளுமை உள்ள இடத்துல வந்துட்டார். அவங்க சகோதரங்க வராங்க பிச்சைக்காரங்களாம், சாப்பாடு கூட இல்லை, வந்து கல்லெல்லாம் உழுகுறாங்க. யாருன்னு யோசேப் எப்படி நடந்துக்கிட்டாரு? தூரம் வச்சார், தூரம் வச்சார், ரூடாக தான் நடந்துக்கிட்டார். ஏன், இவங்க பக்கா கிரிமினல்ஸ்ன்னு அவருக்கு தெரியும். என்னன்னா பண்ணாங்க இவங்க, இவங்கள திருத்தாம. ஏன்னா மன்னிப்பு கிடைக்கணும், கிருப கிடைக்கணும்னா பாவ மனம் திரும்புதலும் உடைந்ததலும் அங்கீகரிப்போம் இருந்தால் தான் அது கிடைக்கும். அதான கண்டிஷன், நாம் அறிக்கையிட்டால் தான் அவர் ஆண்டவர் மன்னிப்பார், கிருப கொடுப்பார். நம்ம அறிக்கையிடுறவங்க உடையிறவங்க மனம் திரும்புவாங்க ஈஸியாக, நம்ம திருந்துறதே இல்லையே, நம்ம நம்ம செஞ்சது தான் சரின்னு போகிற ஆளுங்க நம்ம. அதே மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. அவங்கள அவர் ஆளுகை அவருடைய ஆட்சியெல்லாம் வச்சு என்ன பண்ணார், ஒரு நாடகத்தை நடத்தினார், ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணார், பண்ணி இவங்களை எப்படியாவது மனம் திரும்புதலுக்கும் உடைஞ்சி மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும் செஞ்சார். செஞ்சு அவங்க உடைஞ்சி ஐயோ நாங்கள் உங்கள் அடிமைகள்னு வந்து காலில் உழுவும் போது தன்னை வெளிப்படுத்தினார் இல்லைங்களா. தன்னை வெளிப்படுத்தி அவங்க கழுத்தில் உழுந்து ஓன்னு அழுது பாசத்தையெல்லாம் பொழிஞ்சார். அது வரைக்கும் கொஞ்சம் ரூடாக தான் நடந்துக்கிட்டார். பாசம் இல்லையா, ஐயோ நான் தான் என் ஆளுகிறது ஈஜிப்டை, போய் எங்கள் அப்பாவுக்கு சொல்லுங்கள் நான் தான் எங்கள் அதிகாரம், போய் சொல்லுங்க எல்லா ஆளுகையும் இருந்தாலும் அதை காமிச்சிக்காம அவங்கள ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நடத்தினாரே, அவங்க உடைஞ்சி மனம் திரும்புதல் வரணும்னு. நம்முடைய யோசேப்பு சிங்காசனத்தில் இருக்கிறாருங்க, அவங்க ரூடாக இருக்கிற மாதிரி தெரியல அவங்கக்கிட்ட. ஏன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல, நம்ம என்ன மாதிரி கேடிகள் நமக்கே தெரியல, நம்ம எவ்வளோ திருந்தாதவங்க, நமக்குள்ளே எவ்வளோ பொறுமை இல்லை, எவ்வளோ ஆண்டவரை நாட மாட்டோம், ஜபிக்க மாட்டோம், உலக ஆசை எவ்வளோ இருக்குது, பரலோகத்துக்கு போகிறதுக்கே நமக்கு இஷ்டம் இல்லை, நம்ம இதயத்தை அவருக்கு தெரியும். அது ஏற்றபடி ஆண்டு நம்மளை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி வரால் வாழ்க்கை சூழ்நிலையை நம்மளை உடச்சி தாழ்மைப்படுத்தி ஆண்டவரில் சார்ந்திருக்க கற்றுக் கொடுக்க. இதோ நம்முடைய யோசேப்ப சிங்காசனத்தில் பாருங்க, நம்ம அண்ணங்க அவரு, நம்முடைய ஆண்டவருங்க ஆளுகிறது, வாழ்க்கையில் அவர் தாங்க அமைச்சிக்கிட்டு இருக்கிறது. ஒருவேளை இதெல்லாம் நம்ம பிரதர் நம்ம நல்லதுக்கு செய்கிறாருன்னு யோசேப் பிரதர்ஸ் தெரிஞ்சிருந்தா ஒப்பாரி வச்சிருப்பாங்களா? யோசேப் என்ன சொன்னார், அது யாக்கோப் என்ன சொன்னார், இதெல்லாம் எனக்கு விரோதமாகவே நடக்குது, வாழ்க்கையில் எதுவுமே ஒழுங்காக நடக்குது, எல்லாம் எனக்கு விரோதம், அவருக்கு தெரியல எல்லாம் அவர் நல்லதுக்கு நடக்குதுன்னு இல்லைங்களா. நம்ம பார்வை அவ்வளோதான், அவருக்கு தெரியுமே எதுக்கு செய்கிறாருன்னு. ஆகவே அங்கே ராஜாவை பாருங்க, மூணாவது நமக்கு நேரம் ஆயிடுச்சு, தீர்க்கதரிசியை பாருங்களேன். நம்முடைய இன்னொரு பிரச்சனை என்னங்க, அறியாமல் பலவிதமான மென்டல் ப்ராப்ளம் நமக்கு, இருளில் நடக்கிற மாதிரி இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியறதில்ல. இன்னொரு பிரச்சனை நமக்கு மயோப்பியான்னுவாங்க. மயோப்பியானா தெரியுங்களா, மயோப்பியானா கொஞ்சம் தான் தெரியும் முன்னாடி, இந்த கண்ணு இது விரலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பாருங்களேன், அவ்வளோதான் தெரியும், அவ்வளோதான். சில பேருக்கு மயோப்பியா இருந்தால் இவ்வளோ தான் பார்க்க முடியும், மேலே என்னன்னு பார்க்க முடியாது, கீழே என்னன்னு, ரைட்ல லெஃப்ட்ல பார்க்க, இவ்வளோ தான் பார்ப்பாங்க. அந்த பிரச்சனை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை ஒண்டி தான் தெரியும் நமக்கு, அப்படியே மயோப்பியா பார்ப்பேன், மேலே தெரியாது லைஃப்ல தெரியாது, பின்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சார், இதை வச்சுட்டு என்ன, அதெல்லாம் இல்லை எனக்கு இந்த பிரச்சனை, அவ்வளோதான் ஒரே புலம்பு. மறதி வேற நமக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும், பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பாஸ்டர்னு கையெல்லாம் கொடுத்துட்டு போய் அடுத்த வாரம் என்ன சொன்னார் அவர், என்ன ஞாபகமே இல்லையா, இதெல்லாம் இல்லை எவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு அறியாமையும் மறதியும் மயோப்பியா பேஷன்ஸுக்கு சரியான ஒரு ஆசாரியன் அங்கே இருக்கிறாருங்க. அவர் என்ன பண்ணார், அப்போஸ்தலன் நடுவில் பேதுரு சொல்கிறாரு, அவர் பரிசுத்தாவியை அனுப்பி அவர் தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறது. ஏன் அவர் தீர்க்க தரிசன பணியை செஞ்சுட்டு வந்து அதே ஆவியின் மூலமா அந்த அப்போஸ்தலர்களை பயன்படுத்தி நமக்கு வேதத்தை எழுதி அவர் ஆளுமையின் மூலமா அந்த வேதத்தை காத்து எபேசியர் 4 நமக்கு என்ன சொல்லுது, அவர் பரமேறின உன்ன சபைக்கு ஈவுகளை கொடுத்தாரா, என்ன ஈவுகளை கொடுத்தாரு, ஆவியில் நிறைந்த பாஸ்டர்ஸையும் அப்போஸ்தர்களையும் போதகர்களையும் அந்த செஷன் விற்றிருக்கிற தேவனுடைய ஈவுகளாக கொடுத்திருக்கிறார். ஏன் அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை இன்னைக்கும் செய்து வராருங்க. நான் காலையில் வரும்போது எங்கன்னா ஓடி போயிடலாமான்னு தான் நினச்சேன் நான், எவ்வளோ வாழ்க்கை டயார்டு, உடம்பு முடியல, டயார்டாக இருந்து தலைவலி வேற, இன்னைக்கு முடிய பிரீச் பண்ணாமல் இருக்கணும்னா ஒரு ஆர்வத்தோடு வந்தேன். அப்படி நான் வரும்போது தான் ஆண்டவர் அற்புதத்தையே செய்யுது, என்னை உயர்த்தி என் பலவீனத்தில் பலத்தை காட்டுறது. ஏன் செய்கிறாரு அங்கே இருக்கிறவர்னால் தாங்க, நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் வந்து எதுவும் போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. இன்றைக்கி ஒரு பவர் வருதுன்னா அது அங்கேருந்து தாங்க வருது, அவர் தான் செய்கிறது ஆவியின் மூலமாக. அவருடைய செஷன் நடக்குதுன்றதுக்கு அடையாளங்க இது. காலைல ஒருத்தர் தான் சொன்னார், இதுவரைக்கும் நான் பரிசுத்தாவியின் பவரை நம்பினது இல்லைங்க, இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தில் நான் உணர்ற பரிசுத்தாவி இருக்கிறாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறார். அவர் இருக்கிறார், ஏன்னா நான் வந்தது எனக்கு தெரியும், அது வர வர நான் உணர்றேன்பான்னு சொல்லிட்டு போனேன் நான். அவர் செஷன் நடக்கிறதுனால தாங்க இன்னைக்கு. அது மாத்திரம் இல்லை, வெளியில் கேட்டால் வண்டி திருந்துற ஆளுங்களா, ஞாபகம் வச்சுருக்க ஆளுங்களா இல்லையே, கேட்டதை அவருடைய ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி வெறும் வெளியில் மாத்திரம் இல்லை, வெளியில் அவசியம்தான், போதகர்கள் அவசியம், வேதம் அவசியம்தான். அந்த வேதத்தை எக்ஸ்டர்னல் சாதனங்களை, வெளிப்பிரகாரமான சாதனங்களை பயன்படுத்தி தான் உள்ளுக்குள்ளே வந்து ஆவியில் மூலமாக நம்மளை பிரகாசிப்பிக்க செய்கிறார். அதனால தான் பயதுருமா பவுல் மாதிரி ஆளுங்களே, நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நான் ஜபம் பண்ணுறேன், தேவன் இயேசு கிறிஸ்து பரத்தில் இருக்கிறவர் உங்கள் மனக்கண்களை திறந்து உங்களை பிரகாசிப்பிக்கணும். வெளியில் சொல்லி கொடுக்கறது மாத்திரம் இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து சொல்லி கொடுக்குற ஆசாரி இது தீர்க்க தரிசிங்க நமக்கு இருக்கிறாரு. ஆகவே சகோதரர்களே, இன்னைக்கு காலில் நம்ம வரும்போது நம்ம மேலே எடுத்து கண்களை ஏறெடுத்து பார்ப்போமா. ஒரு பயன்பாடாக நான் சொல்லி முடிக்கிறேன், நம்ம கம்யூனியனுக்கு போனோம், லிஃப்ட் அப் யுவர் ஐஸ். எனக்கு காதில் வரும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்றைக்கெல்லாம் நேற்றெல்லாம் கேட்டு, கண்களை மேலெடுத்து பார், கண்களை ஏறெடுத்து பார், மேலே பார், மேலே பார். நம்ம செய்கிறதே இல்லைங்க, சிலர் இப்படியே பார்த்து பார்த்து, சில பேருக்கு கம்ப்யூட்டர் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படியே கிராம்ப் ஆகிடும், இப்படி இப்படி திருப்ப முடியாது. நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் இந்த கிராம்ப் மேலே பார்க்கறது முடியாது, அப்படியே பார்த்து பழகிட்டோம், கீழே பார்க்கறது தான் வாழ்க்கை. பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் மோட்ச பயணியில் ஒரு ஆள் எப்பப்பாரு கிறிஸ்தவன் தான், எப்பப்பாரு சோர்ந்திருப்பான், ஏன்னா அவன் எப்பப்பாரு ஒரு தொடப்பத்தை வச்சுக்கிட்டு மண்ணையே நோண்டிக்கிட்டு இருப்பான், கீழே தான் பார்ப்பான். அவர் காட்டுறாரு அந்த காட்சியில், மேலே அவனுக்கு மேலே தலைவில் சிங்காசனம் வைக்க இயேசு வச்சுக்கிட்டு இருக்காரு, இவன் கீழேயே தான் பார்க்குறது, மேலே பார்க்குறதே கிடையாது. அந்த மாதிரி தாங்க நீங்களும் நானும், வெறும் கீழே தான், கீழே கீழே அங்காச்சு, இந்த கஷ்டம் ஆச்சு, இந்த கஷ்டம் ஆச்சு. கண்களை ஏறெடுத்து பார், கண்களை ஏறெடுத்து பார், உட்கார்ந்துருக்கிறாரே உனக்கு பரிபூர்ண நீதியை வாங்கி கிருபாசனத்தை போட்டு உனக்கு எல்லா கிருபையும் அளிக்கிறதுக்கு, முடிவில்லாத கிருபை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். கண்களை ஏறெடுத்து பார், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை ஆட்சி செஞ்சு அனுமதிக்கிற ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரே, எல்லாத்துக்கும் மேலாக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரே, உன உடைக்கணும், பரிசுத்தப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரே. கண்களை ஏறெடுத்து பாருன்னு பிரகாசிப்பிக்க ஒருத்தர் தீர்க்கதரிசி இருக்கிறாரு. நம்ம பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில சாரா மாதிரி இது ஒவ்வொரு நாளும் உணர்ந்தோம்னா திருப்பி 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 கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். சோர்வு வர நேரங்கள்ல ஏங்க இவங்கெல்லாம் பியூரிட்டன்ஸ் சொல்லுவாங்க, நம்ம இந்த உலகத்துல சிறப்பா வாழணும்னா, கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழணும்னா நம்முடைய இருதயங்களை பரலோகத்துல வைக்கணும். உண்மை இல்லையா? பவுலெல்லாம் அப்படி வாழ்ந்ததுக்கு என்னங்க காரணம்? ஜெயிலில் இருந்தாலும் மனுஷன் அந்த ஜெயிலுக்கு பார்க்கலையே, அவர் மனசெல்லாம் பரலோகத்தில் இருந்துச்சு, கண்களை ஏறெடுத்தே பார்க்க பழகிட்டாங்க. நம்ம பழகுவோமா? அந்த இல்லைனா இந்த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸில் சொல்கிற மாதிரி மேலே கிரீடம் இருக்குது, கீழே பிச்சைக்கார், அப்படி தான் நம்ம ஆயிரும். கொலோசியர் நமக்கு சொல்லுது, கிறிஸ்துவோடு நீங்கள் எழுந்தது உண்மையானால் உண்டானால் மேலானவைகளை நாடுங்கள், பிதாவின் வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்தை பாருங்கள். செட் யுவர் அஃபெக்ஷன்ஸ் ஆன் அபவ் நாட் ஆன் த திங்ஸ் ஆன் எர்த். உங்களுடைய ஆசையும் ஆர்வத்தையும் நம்பிக்கையும் மேலான காரியங்களில் வைக்க, கீழே காரியங்களில் இல்லை. அப்படிதாங்க நம்ம இருக்க முடியும், நம்முடைய ஆசைகளை மேலே வைக்கணும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அதிசயம், இயேசுவோடு நம்ம இணைக்கப்பட்டிருப்பதுனால உண்மையான விசுவாசிகள் இயேசு பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்த மாதிரி இதே எபேசியர் நம்ம படிக்க போகிறோம். அவர் நம்மளையும் எழுப்பி நம்மளையும் மேலெடுத்து நம்மளையும் பரலோகத்தில் உட்கார வச்சிருக்காரா இயேசுவோடு இணைந்து. யோசிக்க முடியுமா? அத்தே பெரிய மகிமையான இடத்துல நானும் இயேசுவோடு இணைந்து உட்கார்ந்துருக்கிறேன்னா எனக்கும் அந்த கனமும் மகிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? விசுவாசத்தில் உடம்பு தான் இங்கே இருக்குது, விசுவாசத்தில் நான் அங்கே இருக்கிறேன்ற ஒரு வாழ்க்கையை நம்ம எப்போ வாழ கற்றுக்குவோம்? கண்களை ஏறெடுத்து பார்த்தியே, காணப்படாதவைகள் தானே நிச்சயம், காணப்படாதவைகளுடைய நிச்சயம் தானே விசுவாசம். விசுவாசத்தில் நம்ம அங்கே இருக்கலாங்க, ஒரு காலம் அங்கேயாவது இருக்கணும். நான் இங்கே ஒரு கஷ்டம்தான், பிரச்சனை தான், இது தான் அவிசுவாசம் மாதிரி எனக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது, ஆனால் எனக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது, எனக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது. சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறார். கிறிஸ்துவுடைய அது அவருடைய உட்கார்ந்து வீற்றிருத்தலுடைய ஊழியத்தின் நோக்கம் அதிசயங்க ஏன் நம்ம அந்த நிலைமைக்கு போகணும் என்பதற்காகத்தான். அதனால வாக்கு தத்துவம், ஜெயம் கொள்ளுகிறவனை என்னுடைய சிங்காசனத்தில் நான் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றது நம்ம, இதை நம்ம வந்து இயேசு கிறிஸ்து எவ்வளோ மகிமையானவர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க வைக்கணும். நம்ம கஷ்டங்களில் நம்ம வாழ்க்கையின் போராட்டங்களில் நம்ம போராடும் போது எவ்வளோ உயர்வான மகிமை நமக்கு கிடைச்சிருக்கே, அவரோடு நாம் இணைந்திருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ரோமர் 12 சொல்லுது, இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனது புதிதாகிறதுனாலேயே மறுரூபம் ஆகுங்கள். அதான வசனம். இந்த உலகம் அவங்கள அதனோட மோல்டில் வச்சு உன் கஷ்டத்தை கொடுத்து பிசாசு அது இதுன்னு சொல்லி இதுலேயே இரு, நீ இவ்வளோதான், நீ இவ்வளோதான், இவ்வளோதான் உனக்கு மோல்டை பண்ண பார்க்குது. நீ என்ன பண்ணணும், இந்த உலகத்தின் மோல்டில் உக்காந்துடாத, இது சொல்கிறதே நம்பிக்கிட்டு வாழ்ந்துடாத. டக்குன்னு போயிடுறாங்க, என்னங்க இந்த உலகம், கல்ல பார்த்தேன் நேத்தான் நல்லா பார்த்தேன் டக்குன்னு போயிட்டார் அவ்வளோதான் அவர் இல்லைங்களா, இதுவா உண்மை, இந்த உலகத்தின் மோல்டில் வாழ்ந்துடாத, இந்த உலகத்துக்கு ஒத்த இந்த உலகத்துக்கு ஏற்ற இந்த உலகத்தின் மோல்டின்படி வாழாத, உன் மனது புதிதாகிறதுனால நீ மறுரூபமாக. எப்படி மனது புதிதாகிறது, மேலே நோக்கிப்பார், கண்களை ஏறெடுத்து பார், வசனம் உன்னை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்த்து பார்த்து மனது புதிதாகிறதுனால மறுரூப ஆள் மாதிரி நடை. இந்த உலகத்தின் மாதிரி ஆள் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கானா, ராஜா மாதிரி இருக்கிறாயா. பவுல் பாருங்க என்ன ராஜா மாதிரி இருக்கான், அந்த சீசருக்கும் அந்த சந்தோஷம் இல்லையே, என் மனது மறுரூபமானதுனாலங்க. நம்ம அதை பார்ப்போமா, ஆண்டவரே இன்னைக்கு கம்யூனியனுக்கு வரோம், யாருடைய கம்யூனியனுக்கு வரோம் பாருங்க, அப்பா எவ்வளோ உயர்வுக்கு உயர்த்தப்பட்டவர், எவ்வளோ பயபக்தியோடு வரணும் நம்ம, யோசிச்சு பாருங்க, அவரை ஆராதிக்க வருகிறோம், அவரை ஆராதிக்க எவ்வளோ மாட்சிமைக்கு உயரப்பட்டவருங்க, தேவ தூதர்கள்லாம் அவரை போற்றி துதிச்சு ஆராதிக்கிறவர்கிட்ட அவர் வரோம், அவருடைய பணியை நினைக்க வரும், எவ்வளோ உயர்வாக நினச்சி வரணும். கம்யூனியனுக்கு வரும்போது சோர்போ களைப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்க, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, எங்களை விட என்னை விட உங்களுக்கு தான் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரிது, நீங்கள் வருதை பார்த்து அதெல்லாம் தூக்கி போட்டு நம்மள நாமளே அசைச்சுக்கிட்டு என்ன விசுவாசத்தோடு அவர்கிட்ட வரணுமே இல்லைங்களா, அவருடைய கம்யூனியன் என்கிட்ட வரணுமே. எவ்வளோ ராஜாதி ராஜன் அவரை நம்பிக்கையோடு அவருடைய பணியை சேவிக்கணும்னு இந்த நம்பிக்கை வருதுங்க. அவர் அங்கே உக்காந்துருக்கும் போது அவருடைய சுவிசேஷ பணியும் சபையின் பணியும் தோத்து போவோமா, யோசிச்சு பாருங்க. நமக்கு வேண்டாம் இன்னைக்கு அதிரலாம், சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், டயர்டாக வந்திருக்கலாம், அவர் அங்கே உக்காந்துருக்கும் போது அவருடைய பணி ஜெயிக்கும். ஏன்னா அவர் ஆளுகிற ராஜா, இப்போ எங்கள்கிட்ட நம்முடைய பலவீனங்களில் பலத்தை வெளிப்படுத்துகிற ராஜா, என்ன எல்லாத்துலேயும் ஜெயம் உள்ளவராக நம்ம இருப்போமே, என்னங்க நமக்கு செய்ய முடியும். ஆமான் எவ்வளோதான் பிளான் பண்ணலாம், எஸ்தர் ராஜா பக்கத்தில் உட்காந்துருக்கிற வரைக்கும் மொரதெக்காய் ஒருத்தனும் தொட முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் உட்காந்துருக்கும் போது அவருக்காக சேவிக்கிறது, அவருக்கு அதுக்கு வெகுமதி எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள். ஒருத்தருக்கு வேலை செஞ்சால் எவ்வளோ காசு கிடைக்கும், ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு வேலை செஞ்சால் எவ்வளோ காசு கிடைக்கும், இவருக்கு வேலை செஞ்சால் அதனோட வெகுமதி எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா. இயேசுவை பற்றி பெரிதான உயர்வான மகிமையான பார்வை நமக்கு இல்லாததுனால தானே அவருக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோம். நம்ம யோசிச்சு பாருங்களேன், இவருக்கு வேலை செஞ்சால் எப்படி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டார் மோசே, தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கு என்ன பண்ணார், எகிப்தின் ஐஸ்வர்யங்களை விட கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற கனமா நிந்த, இவர் எவ்வளோ பெரியவராக இருந்தா கிறிஸ்துவனால வருகிற நிந்த அவமானம் துப்பு அது பாக்கியமாப்பா, அதை விட எகிப்தின் ஐஸ்வர்யங்களை விட அவர்கிட்ட அவருக்காக வருகிற அவமானம் பெருசுன்னு நினைச்சு எகிப்தை விட்டு வந்துட்டாராமே அவரு. என்னங்க இயேசுவை பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போஸ்தலர்கள் அடி வாங்கினாங்க, அடி வாங்கின உடனே அவர் நிமித்தம் இவர்கள் அடி வாங்கினது மகிமையா எண்ணி சந்தோஷப்பட்டாங்களே, அவ்வளோ பெரியவருங்க அவரு. பவுல் சிறையில இருந்தாலும் அவருக்காக சங்கிலியில இருக்கிறத விட சீசரை விட பெரிய வெகுமதியும் பவரும் அது. இயேசுவா அந்த மாதிரி நினைப்போமா, அப்படித்தாங்க நினைக்கணும். பெரிய தேவன் அதை நினைச்சவர்களாக இன்னைக்கு பந்திக்கு, யாருடைய பந்திக்கு வர்றோன்ற பயபக்தியோடு நம்ம அவர்கிட்ட வர பார்ப்போம். நம்ம கண்களை ஏறெடுத்து நம்முடைய ஆசாரியனையும் ராஜாவையும் நம்முடைய தீர்க்கதரிசியும் பார்த்து விசுவாச பார்வையோடு அவர்கிட்ட வருவோம். நம்ம ஜாம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இந்த நேரத்தில் என்னுடைய பலவீனங்களில் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஆச்சரியமான தேவன் இன்னைக்கும் கிறிஸ்து மெய்யாகவே வீற்றிருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் தான் இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு பிரசங்கம். தேவனே, இந்த பலவீனமான வார்த்தைகளை பயன்படுத்தி உம்முடைய மக்களுக்கு விசுவாசத்தை ஊற்றும், உம்முடைய மக்களுக்கு நம்பிக்கையை ஊற்றும். சாரா மாதிரி எத்தனையோ பேர் மண்ணையே பார்த்து சோர்ந்திருக்கிற மக்களுக்கு புது பார்வையை, புது நம்பிக்கையை, புது உற்சாகத்தை தந்து இந்த பந்தியின் மூலமாக பரத்தில் இருக்கிற தேவன் அவருடைய அனுகிரகத்தையும் இயேசு எங்களுக்காக வாங்கின எல்லா தயவுகளும் அனுகூலங்களும் பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கொடுக்க அவருடைய நீதியை சுமந்திருக்கிற மக்களாக கேட்குறோம் ஆண்டவரே. அவருக்கு அடிப்படையில் கேட்குறோம். இந்த பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.